கிறிஸ்தேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் இந்த நாளில் காலை வேளையில ஒரு கோயம்புத்தூர்ல சகோதரர் பினோன் மற்றும் சகோதரி லின்சி அவர்களுடைய திருமணம் தேவ கருவியில நல்லபடியாக நடந்து முடிந்தது. அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும், அதே வேளையில் அங்கு நாம் சந்திக்க நேர்ந்த அநேக சகோதர சகோதரிகளுடைய கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் யாவருக்கும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று நாம் நான்காவது வால்யூம்ல பாடம் ஆறு நாம துவங்க இருக்கிறோம். பாபிலோன் பிஃபோர் த கிரேட் கோர்ட், மகா நியாய சபைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் பாபிலோன், ஹர் கன்ஃபியூஷன் எக்லிசியாஸ்டிக்கல், சபைகள் ரீதியிலான அவளுடைய குழப்பங்கள், இதை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஒரு அறிமுகமாக நான்காவது ஐந்தாவது பாடத்தை சொல்லிட்டு நான் உள்ளக்குள்ள கடந்து போகிறேன். ஏன்னா நான்காவது பாடம் இந்த பாபிலோனை அதனுடைய நியாய தீர்ப்புக்கு அது உள்ளாகுவதற்கு முன்பு அதனுடைய குற்றங்கள் தவறுகள் தவறான நிலைப்பாடுகளை தேவன் இந்த உலகத்தாருக்கு தமது குமாரனுடைய இரண்டாம் பிரசன்னத்தின் வெளிச்சத்தின் போது வெட்ட வெளிச்சமாக்குறார் என்பதுதான் நான்காவது பாடத்தினுடைய சாராம்சம். அதாவது மகா நியாய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் பாபிலோன் என்ற அந்த தலைப்புல மகா நியாய சபையாக இந்த உலகமும் அவங்களுக்கு முன்பாக இந்த பாபிலோனும் பாபிலோன் செய்த எல்லா தவறுகளையும் கர்த்தர் இயேசுவினுடைய வருகையில கிடைத்திருக்கிற அறிவு பெருக்கத்தின் ஒரு ஆசீர்வாதமாக இன்று ஜனங்கள் கடந்த நாட்கள்ல இந்த பாபிலோன் செய்த எல்லா சத்தியங்களையும் அறிந்து கொள்ளும் வண்ணம் தேவன் அதனுடைய விஷயங்களை வெளிச்சம் போட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான்காவது பாடத்துல பார்த்தோம். பொதுவான கான்செப்ட் பாபிலோன், கிறிஸ்தவ சபைகள், ராஜ்யங்கள், அந்த அமைப்பு, ஒட்டுமொத்த அமைப்பினுடைய எல்லா ஊழல்களும், அநியாயங்கள், அநீதியும் இன்று உலகத்தின் ஜனங்களுக்கு கர்த்தர் இயேசுவினுடைய ஆளுகையின் ஆரம்பத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் மூலம் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதை நாம பார்த்தோம் நான்காவது பாடம். ஐந்தாவது பாடத்துல அதுல அந்த பாபிலோன் அதனுடைய தேச ரீதியான குழப்பங்கள் அப்படி என்று சொல்லி பாபிலோனுடைய எல்லா தப்பிதங்களும் இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிக்கொண்டு இருக்குது. ஒண்ணு, அது நான்காவது பாடத்தினுடைய கான்செப்ட். அதுல அந்த பாபிலோனின் தேச ரீதியிலான குழப்பங்கள் எந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமா இருக்குது என்பதை ஐந்தாவது பாடத்துல டீல் பண்ணினோம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசங்களுடைய நிலையில்லாத தன்மை, அந்த தேசங்களை வழி நடத்துகிற அல்லது ஆளுகை செய்கிற அதிகாரிகளுடைய பலவீனமான நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து தங்களுடைய செல்வத்தை எல்லாம் ஆயுத உற்பத்தியில புது புது விதமான ஆயுதங்களை கண்டுபிடிப்பதில் அவர்கள் செலவழிப்பது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேச அளவுல தேசங்கள் ரீதியில பார்க்கும் போது இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்று நாம ஐந்தாவது பாடத்துல பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு நாம ஆரம்பிக்கிற அந்த பாடம் இந்த மகா நியாய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த பாபிலோன் அவங்களுடைய மத ரீதியில அவங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற குழப்பம், அதுதான் இந்த பாடம் முழுவதும் நாம பார்க்க போறோம். பாபிலோன், அதுல தேசங்களும் இருக்குது மதமும் இருக்குது. தேசங்கள் ரீதியா எப்படி அது குழம்பி போயிருக்குது என்பதை ஐந்தாவது பாடத்துல பார்த்தோம். இப்போ மத ரீதியா அந்த பாபிலோன் எப்படி குழப்பத்துக்குள்ளாக இருக்குது என்பதை நாம பார்த்திருப்போம். சரிங்களா? இதுல அதிகமாக நாம அடிப்படையா அறிஞ்ச விஷயங்கள் தான் நாம பார்த்தோம். ஏன்னா பாபிலோன் பத்தி நமக்கு பேசிக் கிளாஸ்ல நல்லா தெரியும், நிறைய கிளாஸஸ் போயிருக்கு, தீர்க்க தரிசனங்கள் முதற்கொண்டு. ஆனாலும் இந்த பாடத்துல சகோதரர் இந்த விஷயத்த கையாளும் விதம், அந்த ரீதியில நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இது ஆதார வசனம் இந்த பாடத்துக்கு, லூக்கா 19:22. அதற்கு அவர், பொல்லாத ஊழியக்காரனை, உன் வாய் சொல்லை வைத்தே உன்னை நியாயம் தீர்க்கிறேன் என்ற வசனம் வைத்து, இதை மயமா வைத்து, இந்த பாபிலோன்ல மத ரீதியிலான அவளுடைய குழப்பங்களை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சோ பாபிலோனின் நியாய தீர்ப்பை தியானிக்கும் இந்த சமயத்துல சகோதரர் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை நாம மறந்துவிட வேண்டாம். இந்த பெயர் கிறிஸ்தவ சபைகள் அதனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாக போகக்கூடிய அந்த காலமே நெருங்கி கொண்டு இருக்குது. அப்படி அதனுடைய நியாய தீர்ப்பை நாம தியானிக்கும் போது மறந்துட வேண்டாம், அவங்களுக்குள்ள உண்மையான சபையும் அங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் உண்மையான சபை, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பார்வையில ரொம்ப விலை மதிப்பு உள்ள ஜனங்கள், தேவன் இடத்துல தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து அவருடைய சத்தியத்துக்காக கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் மத்தியில உத்தமமா இருக்கும் அந்த சபையும் கூட இப்படி நியாயம் தீர்க்கப்படுகிற இந்த பாபிலோனுக்குள்ளத்தான் இருக்கிறாங்கிறத நாம் அங்க மறந்துட வேண்டாம். சோ இந்த பாபிலோனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய உண்மையான அந்த ஜனங்கள், கிறிஸ்துவின் உண்மையான அந்த சபை, அப்படி ஒரு வகுப்பு வகுப்பார் இந்த பாபிலோனுக்குள்ள இருக்கிறாங்க என்கிற விஷயம் உலகத்துக்கு தெரியாது. ஆனா அந்த அப்படி ஒரு வகுப்பார் இந்த பாபிலோனுக்குள்ள இருக்கிறாங்க என்பது தேவனுக்கு தெரியும். வகுப்பாரா மாத்திரம் இல்ல, அந்த வகுப்புல யார் யார் அந்த உண்மையான சபை என்கிற ரீதியில ஒவ்வொரு தனி அங்கத்தையும் தேவன் அங்க நல்லாவே அறிஞ்சிருக்கிறார் என்று அங்க நமக்கு அங்க சொல்லப்படும். இது ரொம்ப அருமையான விஷயம். பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட போகுது, அது பெயர் சபை. ஆனா மறந்துட வேண்டாம், அதுக்குள்ள உண்மையான சபை கூட இருக்கிறோம், தேவனுடைய விலையேறப்பெற்ற மனிதன். அப்படி ஒரு வகுப்பார் இருப்பது உலகத்துக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு அந்த வகுப்பாரும் தெரியும். அந்த வகுப்புல தனித்தனி அங்கங்களையும் அவரு அங்க அறிந்து வச்சிருக்கிறார். அவர்களை எப்படி இருந்தாலும் தேவன் அவர்களை கண்காணிச்சுட்டே இருக்கிறார். அதாவது அவர்களை ஒருவேளை கலைகளுக்கு மத்தியில சிதறடிக்கப்பட்ட நிலைமையில கூட அவங்க இருக்கலாம். மணிகள் பத்தி பேசும்போது, உண்மையான சபையை பத்தி பேசும்போது, பாபிலோனுக்குள்ள உண்மையான சபைகள் கலைகளின் மத்தியில இங்கொன்றும் அங்கொன்றுமாக அவர்கள் சிதறடிக்கப்பட்டு இருந்தாலும் அவர்களை தேவன் கண்காணிச்சுட்டே இருக்கிறார். அல்லது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 30 பேர் 40 பேராக அவர்கள் சேர்ந்து இருந்தாலும் அவர்களையும் தேவன் அங்க கண்காணிச்சுட்டே இருக்கிறார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும், அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த மணிகள், தேவனுடைய உண்மையான ஜனங்களுக்கு அந்த நியாயத்திற்குள்ள எந்த பங்குமே அங்க இல்லை. சோ இவர்கள் பற்றி சொல்லும் பொழுது சங்கீதம் 91:1 நியாயம் தீர்க்கப்படும் பொழுது இந்த வசனம் அதற்குள்ள இருக்கிற அந்த உண்மையான ஜனங்களுக்கு அங்க பொருந்தும். அவர்களே உன்னதமானவருடைய மறைவுல இருந்து சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவர்களாக இருப்பாங்க. வசனங்கள் 14:16 கூட, உண்மையான அந்த சரீர அங்கங்கள் பத்தி, உண்மையான சபையை பற்றி அங்க சொல்லப்படுகிற விஷயங்கள், அதாவது these have no share in the judgment of great Babylon. இவர்களுக்கு பாபிலோனின் மீதான நியாய தீர்ப்பு நிறைவேறும் போது அதுல எந்த பங்கும் இல்ல. பட் ஆர் ப்ரீவியஸ்லி என்லைட்டன் அண்ட் கால்ட் அவுட் ஆஃப் ஹர். அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிப்பதற்கு மூலமே அவர்கள் பிரகாசிக்கப்பட்டு அவள் மத்தியில இருந்து அவள் நடுவுல இருந்து வெளியே அழைக்கப்படுறான். வசனம் வெளிப்படுத்தல் 18:4. அவளுக்கு நேரிட போகிற வாதையில சபைக்கு அங்க எந்த பங்குமே அங்க இல்லை என்று. சோ இவர்களுக்காகத்தான் வசனங்கள் சங்கீதம் 91:46 முழுவதும் இந்த உண்மையான சபைக்கு இருக்கிற பாதுகாப்பை குறிச்சு அங்க பேசியிருக்கிறதாக சகோதரங்க சொல்றாங்க. ஒரு தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து ஒரு பெயரளவுக்கு ஒரு தேவ பக்தியில நிலைக்கிறவர்களாக தங்களை காண்பிக்கிற இந்த ஜனங்களின் மத்தியில கர்த்தருடைய அந்த கண்கள் அந்த உண்மையான பரிசுத்தவான்களை நோக்கி இருந்து அவர்களை தெளிந்த நீரோடையில வழி நடத்தி அவங்களுக்கு தேவையானதை போஷித்து அவர்களை தேவன் பாதுகாக்கிறார் என்று சகோதரன் நமக்கு அங்கு சொல்றார். சோ இதெல்லாம் ஏன் தேவன் செய்யணும்? 2 தீமோத்தேயு 2:19 வாசிக்கிறோம்.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது,
கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்கிறதுனால. சோ இந்த ஜனங்கள் மத்தியில இவர்கள் இருந்தாலும் அவர்கள் மீது தேவன் கண்ணோக்கமா இருந்து அவர்களை கண்காணிக்கிறார். அதே வேளையில அவர்கள் தான் உண்மையான சபை என்பதையும் தேவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறார். வசனம் சங்கீதம் 132:13-16 வசனம்.
தேவன்
அவர்களை தெளிவாக அங்க அறிஞ்சிருக்கிறார், அவரை கண்காணிக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், சங்கீதம் 97:8 வசனம். இந்த உண்மையான சபை இந்த பெயர் சபைக்குள்ள இருந்துட்டாலும் அவர்களே அந்த நியாய தீர்ப்புக்கு நியாய தீர்ப்புல அவங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்பது தான் சகோதரங்க சொல்ல வரக்கூடிய அந்த விஷயம். பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படும் என்று நாம சொல்லி அந்த விஷயத்தை தியானிக்கும் போது நாம ஒரு விஷயம் மறந்துட வேண்டாம், அந்த பாபிலோனுக்குள்ளதான் சபை இருக்கிறாங்க, ஆனா அந்த நியாய தீர்ப்புல அவங்களுக்கு எந்த பங்குமே இருக்க போறது இல்ல. பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படுது என்று சொல்லும் போது நம்முடைய தாட்ஸ் நம்ம சிந்தைகள் கிளியரா யாரை பத்தி மாத்திரமே இருக்கணும், அந்த பெயர் சபை அமைப்புகள் பத்தியே இருக்கணும், இல்ல பரிசுத்தவான்கள் பத்தி இருக்க வேணாம். ஏன்னா இவர்களே உன்னதமானவருடைய மறைவுல இருந்து தேவனுடைய மேலான கண்காணிப்புல அவர்களை தாக்கப்பட்டு முன்னதாகவே அந்த அமைப்புல இருந்தே முற்றிலும் பிரித்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. சோ அப்போ இந்த பாபிலோனுடைய அந்த அந்த அழிவு அந்த நியாய தீர்ப்புல சபைக்கு அங்க எந்த பங்கும் இல்லை என்பது தான் நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சரி, இந்த பாபிலோன் மத ரீதியா பார்க்கும் போது அது ஒரு குழப்பமான நிலைமையில இருக்கிறாங்க. அப்படி குழப்பமான நிலைமையில இருக்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இது எப்படி நாம சொல்லலாம்னா, போன பாடத்துல நாம அங்க பார்த்தோம், பாபிலோன் அது தேச ரீதியில பார்க்கும் போது எல்லா தேசங்களும் இன்னைக்கு குழம்பி போன நிலைமையில தள்ளாடிட்டு இருக்கிறது நாம அங்க பார்த்தோம். சோ எப்படி பாபிலோன் தேச ரீதியா குழம்பி போய் தள்ளாடின நிலைமையில இன்னைக்கு இருப்பது வெட்ட வெளிச்சமா இருக்குதோ, அதே போலதான் இந்த பாபிலோன் மத ரீதியா பார்த்தாலும் அது குழம்பி போய் பரிதவிக்கிற நிலைமையில தான் அங்க இருக்குது என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ அங்க எந்த ஒரு சமாதானமும் பாதுகாப்பும் இந்த மத அமைப்புக்கு கூட அங்க இல்ல, பாபிலோனின் மத அமைப்புக்கு கூட அங்க இல்ல. அதாவது இன்றைய இந்த மத அமைப்புகள் ரொம்ப முக்கியமா மத அமைப்பு சொல்லும் பொழுது அந்த பெயர் சபை அமைப்புகள் நல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு. For modern ecclesiasticism, like the nations, is ensnared in the net of its own wheel. அப்படின்னா எப்படி அந்த தேசங்கள் கிளம்பி போய் இருக்குதோ பாபிலோனின் தேசங்கள், அதே போலதான் இந்த சபைகள் கூட அவர்கள் விரித்த வலையில அவர்களே அங்க சிக்கின நிலைமையில இன்னைக்கு இருப்பதாக நாம் அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த தேசங்கள் அநீதிய விதைச்சு அதனுடைய பலனாக உபத்திரவத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல அறுக்க போறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த தேசங்கள் அந்த அநீதியை விதைக்கும் போது அவங்களோட சேர்ந்து இந்த சபைகளும் அந்த விதைப்பை நடத்தினதுனால இந்த சபைகளும் கூட அதே ஒரு பலனாகிய உபத்திரவங்களை இன்னும் கொஞ்ச நாள்ல அறுக்க அங்க போறாங்க. அப்போ பாபிலோன் மத ரீதியாக குழம்பி இருக்கு. எப்படின்னா அது எப்படி தேசங்கள் ரீதியாக குழம்பி இருக்குதோ அதே போல மத ரீதியாகவும் அங்க குழம்பி இருக்குது என்று அங்க பார்க்கிறோம். சோ இது ஏன் என்று நம்ம அங்க பார்க்கும் போது சகோதரர் கொஞ்சம் ஹிஸ்டரி அங்க காண்பிக்கிறோம். ஏன் இப்படி இன்னைக்கு பாபிலோன் அதுல அந்த சபை அமைப்புகள் அந்த எக்லிசியாஸ்டிசம் குழம்பி போயிருக்குது தள்ளாடுது அப்படின்னா, இந்த பாபிலோன் ரொம்ப காலமாக மனிதனுடைய கற்பனைகளை போதனைகளை போதிச்சிருக்கிறாங்க. அதே வேளையில விசுவாசத்துக்கும் ஒரு தெய்வீக ஜீவியத்துக்கும் அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை தான் என்பதை முற்றிலும் அவர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. பாருங்க, the great nominal church has long sought for doctrines and precepts of men and ignoring in great measure the word of God as the only rule of faith and godly living. விசுவாசத்துக்கும் ஒரு தேவபக்தி நிறைந்த வாழ்க்கைக்கும் தேவனுடைய வார்த்தை தான் அஸ்திபாரம். ஆனா அதை அவர்கள் மறந்து புறக்கணிச்சுட்டு ரொம்ப தைரியமா இந்த அமைப்பு என்ன பண்ணிருக்குன்னா, கடந்த காலங்கள்ல மனிதர்களுடைய கற்பனைகள் மனிதனுடைய நினைவுகளை உபதேசங்களை அங்க போதிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, முரண்பட்ட உபதேசங்கள், அந்த உபதேசங்கள் God dishonoring doctrines ரொம்ப முக்கியம். தேவனை கனவீனப்படுத்தக்கூடிய உபதேசங்களை இவர்கள் ஜனங்கள் மத்தியில அங்க போதிச்சிருக்கிறாங்க. சோ இந்த வகையில இவர்கள் ஒரு மாபெரும் தப்பு அங்க செய்திருக்கிறாங்க என்று நம்ம அந்த சரித்திரத்துல பார்க்கிறோம். சோ அப்போ கர்த்தர் இயேசுனுடைய ஆவி அவங்களிடத்துல வளர்த்து கொள்ளாம இந்த உலகத்தினுடைய ஆவியில அந்த அமைப்பு நிறைஞ்சு போயிருந்திருக்குது. அது மாத்திரம் இல்ல, சில வினோதமான பாயிண்ட் சகோதரர் சொல்றார், அந்த நிலைமை நல்லா புரிஞ்சுக்கும். ஏன் இந்த பாபிலோன் இன்னைக்கு மத ரீதியா இப்படி குழம்பி போயிருக்க காரணம்னா, இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் செய்தது மாத்திரம் இல்ல, அவர்கள் தேவனுடைய மந்தையை பாதுகாக்கிற அந்த என்ன சொல்லலாம் வேலிய தகர்த்து எரிஞ்சிட்டு அந்த தேவனுடைய மந்தைக்குள்ள வெள்ளாடுகளை அனுமதிச்சிட்டாங்க. வெள்ளாடுகளை மாத்திரம் இல்ல, ஓநாய்களையும் கூட அவர்கள் அனுமதிச்சிருக்கிறாங்க. பாருங்க, இட் ஹாஸ் லெட் டவுன் த பார்ஸ் ஆஃப் த ஷீப் ஃபோல்ட் அண்ட் கால்ட் இன் த கோட்ஸ் அண்ட் ஹாஸ் ஈவன் என்கரேஜ் த வூல்ஸ் டு என்டர் அண்ட் டூ தேர் விகட் ஒர்க். சோ தேவனுடைய மந்தை அதைய பாதுகாக்கிற அந்த வேலையை தகர்த்து தெரிஞ்சிட்டு வெள்ளாடுகள் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இதெல்லாம் அடையாள பாஷை, எல்லாம் உங்களுக்கு நல்லா அங்க புரியும். வெள்ளாடுகளை அனுப்பிச்சு விட்டாங்க, அது மாத்திரமில்ல ஓநாய்களை கூட அனுமதிச்சு அவர்களுடைய வேலைகளை செய்வதற்கு அங்க அனுமதிச்சுட்டாங்க. அது மாத்திரமில்ல, அவர்கள் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாத்தான் வந்துட்டு அந்த கோதுமை மணிகளுக்குள்ள களைகளை விதைக்கிறதுக்கும் அனுமதிச்சு இன்னைக்கு அந்த களைகள் பெருகி அதனுடைய அறுவடையில் அவர்கள் சந்தோஷப்படுறவங்களாகவும் அங்க இருக்கிறாங்க. அதே பூமியில அந்த மந்தைக்குள்ள அல்லது அந்த கோதுமை மணிகளுக்குள்ள ஒரு சில மன்னிக்கணும் அந்த கலைகளுக்குள்ள ஒரு சில கோதுமை மணிகள் அங்கங்க தலை தூக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த கோதுமை மணிகளை இந்த பாபிலோன் கண்டுக்கிற மாதிரியும் தெரியல. அந்த கோதுமை மணிகள் பத்தி சொல்லும் போது, the wheat has lost its value in the markets of Christendom. அந்த கோதுமை மணிகளுக்கு இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல எந்த மரியாதையும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது, அதெல்லாம் இழந்து போயிட்டாங்க. அந்த ஹம்பிள் ஃபேத்ஃபுல் சைல்ட் ஆஃப் காட் ஃபைண்ட்ஸ் ஹிம்செல்ஃப் லைக் இஸ் லார்ட் டிஸ்பைஸ்ட் அண்ட் ரிஜெக்டட் ஆஃப் மென். சோ அந்த தாழ்மையும் எளிமையும் உள்ள அந்த உண்மையான தேவனுடைய ஜனங்கள் அவங்களுடைய போதகரை போலவே, அவங்களுடைய கர்த்தரை போலவே மனுஷர்களால் நிராகரிக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலும் காயப்பட்டும் கூட அங்க இருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பாபிலோன் முழுவதும் இந்த தவறுகள் நிறைவேறி ஒரு தேவ பக்தியின் வேஷம் மாத்திரம் அங்க இருக்குதே ஒழிய உண்மையான அந்த தேவ பக்தி அங்க இல்ல. இது இந்த அமைப்பு அப்படி செய்திருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா சகோதரர் அங்க கண்ணு முன்னாடி அங்க கொண்டு வந்து காமிக்கிறார் நியாய தீர்க்கப்பட போது. ஆனா மைண்ட்ல வைங்க, அவங்களுக்குள்ள உண்மையான சபை இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த நியாய தீர்ப்பில் எந்த பங்குமே கிடையாது. தேவன் அதுக்கு முன்னமே அவங்களை பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஆனா இந்த பாபிலோன் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது மத ரீதியா ரொம்ப குழம்பி போயிருக்குது. எப்படி அவங்க தேசங்கள் குழம்பி போய் கிடக்குறோம், அதே போல மதங்களும் அப்படித்தான் குழம்பி போய் கிடக்கு. ஏன் தேசங்கள் என்ன விதைச்சாங்களோ அந்த விதைச்சல்ல இவர்களும் பங்கெடுத்தாங்க, அநீதியை விதைச்சாங்க. சோ தேசங்கள் அந்த அநீதியின் பலன் அவர்கள் இருக்கும் போது இந்த மதங்களும் கூட ரொம்ப முக்கியமா அந்த கிறிஸ்தவ சபைகளும் கூட அந்த அநீதியினுடைய பலன் அவர்கள் அவருக்கே தான். ஏன் இந்த மாதிரி அவங்களை அநீதியின் அந்த பலன் அவர்களை சுதந்திரிச்சு ஆகணும்னா, அந்த தயார் சபை கடந்த காலம் முழுவதும் பார்க்கும் போது தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சுட்டு மனுஷர்களுடைய ஞானம் மனுஷர்களுடைய போதனையை போதிச்சு தேவனுடைய கனத்தை குறைக்கிற உபதேசங்களை ஜனங்களுக்கு போதிச்சு அங்க பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவி எழுந்து போயிட்டாங்க, அதே சமயத்துல அந்த உலகத்தின் ஆவியில நிறைஞ்சு இருந்திருக்கிறாங்க என்று நம்ம அங்க பார்க்கிறோம். மண்டைக்குள்ள வெள்ளாடுகளையும் ஓநாய்களையும் அனுமதிச்சிருக்கிறாங்க. சாத்தானு கலைகளை விதைக்க அனுமதிச்சுட்டாங்க. அந்த கலைகள் அதிகமா பெருகி இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறீங்களா பாபிலோன். அந்த கலைகளுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஆக ஒரு மணி ரெண்டு மணி கலை தூக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த மணிகளை அவர்கள் கவனிக்கிறதா இல்ல, அந்த மணிகளுக்கே உரிய அந்த கன மரியாதை அந்த கலைகளின் மத்தியில கருத்தபையின் மத்தியில இல்லாம போயிடுச்சு. அந்த மணிகள் அவங்களுடைய கர்த்தரை போலவே மனுஷங்களால புறந்தளிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்ட நிலைமையில அங்க இருக்கிறாங்க. இதுதான் அந்த பாபிலோனுடைய மத அமைப்புகளினுடைய நிலை இன்னைக்கு நாம அங்க பார்க்கிறோம். சோ இதுக்கு முன்னால நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னால போனோம்னா சகோதர சகோதரிகளே, சகோதரர் அங்க சொல்றாரு பல விதமான முரண்பட்ட உபதேசங்களினால சபை பெயர் சபையானது பல பிரிவுகளாக அங்க பிரிஞ்சு எண்ணிக்கையில் அடங்காத பிரிவுகள் சபைகளுக்குள்ள அங்க வந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு சபையும் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, நாங்கத்தான் உண்மையான சபை, எங்களுக்கு உண்மையான அந்த அதிகாரம் அப்போஸ்தலர்கள் கிட்ட இருந்து நேரடியாகவே வருவதாக கூட அவர்கள் அங்க சொல்லி இருந்திருக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் ஹிஸ்டரியிலேயே நடிப்போம். இன்னைக்கு சபை இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் பாவங்கள் எல்லாம் செஞ்சு இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி சரித்திரத்துல பார்த்தோம்னா எவ்வளவோ விசுவாசங்கள் வந்து சபைகள் தனித்தனியாக புரிஞ்சு அங்க செயல்பட்டு அங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே நாங்கதான் உண்மையான சபை என்று கூட அங்க சொல்லிட்டே அங்க இருந்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப விசேஷம் அந்த சர்ச் ஆஃப் ரோம், ரோம கத்தோலிக்க திருச்சபை. சோ வித் அஸ்யூம்ட் இன்ஃபாலிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, அது ரோம கத்தோலிக்க திருச்சபை அவர்கள் தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒரு நிலை இன்ஃபாலியபிலிட்டி அப்படின்னா, அவர்கள் ஒருபோதும் தப்பே செய்ய முடியாது. சோ அவர்கள் பேசுவது அவர்கள் போதிப்பது எப்பொழுதுமே எப்பவுமே சரியானதாகவே இருக்கும், தவறு செய்ய முடியாதவர்கள். அதுதான் அந்த நிலை அவர்கள் தங்களுக்கு அங்க சொல்லுவாங்க. சோ இப்படி கற்பனையில தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட அந்த நிலைமையை வச்சுட்டு இவர்கள் அவங்களுக்கு விரோதமா அவங்களுடைய உபதேசங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தவர்களை நரகத்துல போட்டு தள்ளுவதற்குரிய உரிமை பெற்றவங்களா இருந்திருக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு அந்த உத்தரிக்கை ஸ்தலம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பாவங்கள் செஞ்சவங்களை அங்க போட்டுட்டு ஆனா அங்கிருந்து அவர்கள் விடுதலை ஆகணும்னா என்னென்ன சொல்றாங்க, உபவாசங்கள் ஜபங்கள் அந்த கேண்டில்ஸ் வைக்கணும், இல்லாட்டி சில விசேஷமான பலிகள் செய்து அந்த சர்டிபிகேட்ஸ் வாங்கி பாவம் மன்னிப்பு அங்க பெறணும். சோ இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் அங்க செய்து அங்க வந்திருக்கிறாங்க. இதன் மூலம் பாவி மன்னிக்கிற அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய அந்த மதிப்பு அவர்களே அதை மங்கி போக செஞ்சிருக்கிறாங்க. கர்த்தரேசினுடைய அந்த வெளியேறப்பட்ட பலியினுடைய விசேஷத்தை அவர்களே குறைத்து போயிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் நாம் அங்க பார்க்கிறோம். சோ அது மாத்திரம் இல்ல, பாருங்க தங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மாயையான ஒரு அதிகாரம், ரோம கத்தோலிக்க சபை சில விஷயங்கள் நல்லா இருக்கும், இது வால்யூம்ல படிக்கும் போது படிச்ச பாயிண்ட்ஸ் மாதிரி இருந்தாலும் அதனுடைய உண்மையான விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சகோதரங்க காண்பிப்பார். இப்ப இந்த சபை என்ன பண்ணிருக்குது என்று சொல்றாருன்னா, தனக்கு இந்த மாதிரி ஒரு தெய்வீக அதிகாரம் இருக்குதுங்கிறத இப்படி எல்லாம் அவர்களை அதை நிரூபிச்சிருக்கிறாங்க, அதுக்காக என்னெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஷீ சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்லினஸ் ஃபார் இட்ஸ் வைட்டல் பவர். பாருங்க தனக்கு இருக்கிற அந்த முக்கியமான அதிகாரத்துக்கு இது எதை பண்ணுதாமா, என்ன பண்றாங்களாமா, ஒரு ஒரு போலியான தேவபக்தி அவர்கள் அங்க ஏற்படுத்துறாங்க. அந்த போலியான தேவபக்தியின் மூலம் தங்களுக்கு இந்த அதிகாரம் இருப்பதாக அவர்கள் உலகத்துக்கு பறைசாற்றுறாங்க. இந்த போலியான தேவபக்தி அவர்கள் எப்படி எல்லாம் காமிக்கிறாங்கன்னா, அண்ட் எரெக்ட் இமேஜஸ், தெரியும் இல்லைங்களா, சிலைகளை ஏற்படுத்தி அண்ட் பிக்சர்ஸ், ஓவியங்கள் நிறைய வரைஞ்சி, ஃபார் த அடரேஷன் ஆஃப் ஹர் வாட்டரீஸ், அவங்களுடைய அந்த பரிசுத்தவான்கள் புனிதர்களே இவங்களுக்கான சிலைகளே வரைபடங்கள் எல்லாம் ஏற்படுத்தி, இன்ஸ்டெட் ஆஃப் பாருங்க இதெல்லாம் ஏற்படுத்தணும், இதெல்லாம் ஏற்படுத்தி பாருங்க உண்மையில என்ன ஏற்படுத்திருக்கணும்னா, கர்த்தரால் அவங்களுடைய இருதயத்துல அதரிசனமான தேவன் அவருடைய பிரியமான குமாரனைத்தான் ஜனங்களுடைய இருதயத்தில் இவர்கள் நிறுத்தி வைத்திருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்களை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஒரு மாயையான ஒரு வல்லமை தங்களுக்கு இருப்பதாக அவங்க சொல்றாங்க. தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம் பாருங்க. இவர்கள் அது மாத்திரம் பண்ணல, ஒரு மனிதர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு போதக வகுப்பார கூட இவர்களை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க, மேன் ஆர்டைன்டு பிரீஸ்ட்லி கிளாஸ். ஆனா அது தப்புன்னு கர்த்தரே சொல்றார் மத்தேயு 23:8-9.
நீங்களோ ரபி என்று அழைக்காதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள், பூமியிலே ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார்.
நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். சோ கர்த்தர் இயேசு இவ்விதமாக போதனை செய்திருக்கார் நம்முடைய சக மனிதர்களை பற்றி. ஆனா இந்த இந்த பாபிலோன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மனிதர்களாலேயே ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு போதக வகுப்பார் பிரீஸ்ட்லி கிளாஸ் வைத்துட்டு சபையை வந்துட்டு அவர்கள் ஆளுகை செய்வதற்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பட் இது கர்த்தருடைய இந்த வார்த்தைகளுக்கு நேர் எதிரியான அந்த வார்த்தைகள். இதெல்லாம் சொல்லிட்டு கன்க்ளூஷன் அங்க கொடுக்கிறார். இன்ஃபேக்ட் ஒரு வகையில பார்த்தோம்னா உண்மை என்னன்னா, அந்த பேப்பசி பிரசன்ஸ் மோஸ்ட் கம்ப்ளீட் கவுண்டர்ஃபெயிட் ஆஃப் த ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. தெரிஞ்ச விஷயம் தான், பட் வாலியல் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா நாம சொல்லலாம், போப் மார்க்கம் தான் உண்மையான கிறிஸ்தவத்துக்கு என்ன சொல்றாரு, இன்ஃபேக்ட் தி பேப்பசி பிரசன்ஸ் எ மோஸ்ட் கம்ப்ளீட் கவுண்டர்ஃபெயிட், உண்மையான கிறிஸ்தவத்துக்கு ஒரு முழுமையான போலின்னு சொன்னோம்னா அது இந்த போப் மார்க்கமே. அண்ட் போல்லி கிளைம்ஸ் டு பி தி ட்ரூ சர்ச், ஒரு உண்மையான ஒரு போலியான அமைப்பா இருக்குது, ஆனா தங்களை ரொம்ப தைரியமா நாங்கத்தான் உண்மையான சபை என்று அவர்கள் அங்க சொல்றாரு. அந்த அமைப்பு குழப்பத்துல இருக்கு, தண்டிக்கப்பட போகுது, ஏன் எப்படிங் போகுது, இதெல்லாம் சும்மா சரித்திரம், நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள் தான். சோ இப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா இதுல சில மாற்றங்கள் கூட காலப்போக்குல வரலாற்றுல ஏற்பட்டுச்சு. எதை பத்தி பேசணும், இப்போ ரெஃபர்மேஷன் பிரதர் அதை பத்தி கூட அங்க பேசுறாரு. சோ இந்த மாதிரி இருந்த அமைப்புக்குள்ளதான் அந்த சீர்திருத்தல் வந்துட்டு அங்க நடந்துச்சு. ரொம்ப வைராகியமா ரொம்ப வல்லமையா இந்த சீர்திருத்தல் ஆரம்பிச்சது இந்த அமைப்புக்குள்ள. அருமையான சில சீர்திருத்தல் வாதிகள் இருந்தாங்க தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டாங்க. அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவனுடைய வார்த்தைய சுயமாக தியானிச்சு பார்க்கக்கூடிய உரிமை இருக்குது, அதை அவர்கள் உயர்த்தி பிடிச்சாங்க. ஏன்னா அதை வந்துட்டு போப் மார்க்கம் முற்றிலுமே இல்லை என்று அங்க பண்ணி அதன் மூலத்தான் கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த ரெஃபர்மேஷன் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தி ரிஃபார்மர்ஸ் கால்ட் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட் அண்ட் அஃபர்ம் தி ரைட் ஆஃப் பிரைவேட் ஜட்ஜ்மெண்ட் இன் இட்ஸ் ஸ்டடி. ஜனங்களை இந்த சீர்திருத்தல்வாதிகள் என்ன பண்ணுனாங்கன்னா, நீங்க சபையில போதிக்கிறதுக்கு மாத்திரம் செவி சாய்க்காம நீங்க நேரடியா எங்க வாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு வாங்க. என்னுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொருத்தரும் படிச்சு புரிஞ்சுக்க முயற்சி எடுக்கிற உரிமை நமக்கு இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க என்று அந்த அறிவுக்கு அவங்களை கொண்டு வந்தாங்க. சோ இப்படியாக ஒவ்வொரு தனி மனுஷனும் தேவனுடைய வசனத்தை தியானிச்சு போப்பினுடைய எந்த விதமான அனுமதியும் இல்லாம அங்கீகாரம் அவசியம் இல்லாம தாங்களாகவே வந்துட்டு தேவனுடைய வார்த்தைய சுவிசேஷமாக அறிவிக்கலாம். இந்த விஷயத்தை கூட அந்த சிறுத்தத்தில் பாடிகள் அங்க கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா நடந்துச்சு. ஆனா அதே போல இந்த சீர்திருத்தல் வாதிகள் கூட ரொம்ப சீக்கிரத்துல அந்த ஆவி அவர்கள் விட்டுட்டு பாருங்களா, ரொம்ப பரிச்சயமான பாயிண்ட்ஸ் தான் அந்த பிரதர் பேசிட்டே இருக்கிறார். அந்த ஆவியை விட்டுட்டு அவர்கள் அந்த ரோம கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆவிக்கே அவர்கள் அங்க வந்தாங்க. அந்த உலகத்தின் ஆவிக்கே அவர்கள் வந்தாங்க. சீக்கிரத்துல இவர்கள் கூட புது புது அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டாங்க. சோ இவர்கள் புதிதாக கண்டுபிடிச்ச அந்த சத்தியங்களோட இவர்கள் கூட சில தப்பான போதனைகளை மனிதர்களுடைய கற்பனைகளை இணைத்து அங்க அந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை போலவே செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இந்த ரெஃபர்மேஷன் கூட அது ஒரு செயல் இல்லாத ஒரு நிலைமைக்கு அங்க வந்துருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது அப்படித்தான் அங்க இருக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் இந்த அமைப்பு குழப்பமான நிலைமையில் இருக்கிறத நாம அறிஞ்சிக்கிறதுக்கு உதவுற அதை பற்றின ரொம்ப பரிச்சயமான சரித்திரம் அதுதான் சொல்றோம். இதெல்லாம் நம்ம பேசித்தான் ஆகணும். ஸ்கிப் பண்ணலாம் ஆனா வால்யூம் சரியில்லை, நாம் இது பார்க்கறது நல்லது, நினைவுபடுத்திக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பாடத்துல சகோதரர் என்ன வந்துட்டு அங்க நிரூபிக்க விரும்புறாருன்னா, இந்த பாபிலோன் உலக ஜனங்கள் முன்பாக நிறுத்தப்பட்டுட்டு அவருடைய குற்றங்கள் அறிவிக்கப்படுது. மத ரீதியா அது குழப்பத்துல இருக்கிறது நல்லாவே மன்னிக்கணும், தேசங்கள் ரீதியா குழப்பத்துல இருக்கு நல்லாவே தெரியுது, மத ரீதியாவும் குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நிரூபிக்கணும்னா அந்த ஹிஸ்டரி அங்க காமிக்கிறோம். பாருங்க, அது அப்படி இருந்துச்சு, இப்படி செய்திருக்கிறாங்க, இந்த மாதிரி ரெஃபர்மேஷன் அது கூட இப்படி போயிடுக்குது, ஒரு நிலை இல்லாத தன்மை இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுட்டு அங்க வந்துட்டே இருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சோ இந்த மாதிரி தப்பான உபதேசங்களை ரோம கத்தோலிக்க திருச்சபை, அவங்களுக்கு பின்னால புரோட்டஸ்டன்ட் சபைகள் அவர்கள் செய்வதற்கு பேரு தான் அவர்கள் என்ன அழைக்கிறாங்கன்னா, இது நம்ம ஊர்ல எல்லாம் இல்ல, வெளிநாட்டுல இருக்கு, சிஸ்டமேட்டிக் தியாலஜி. சிஸ்டமேட்டிக் தியாலஜி அவங்க சொல்லுவாங்க, தமிழ்ல சொன்னா தெரியல, முறையான இறையாண்மையா இருக்கலாம் இல்லைங்களா, முறையான இறையியல் அந்த மாதிரி அவர்கள் அங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தப்பானத செய்யற விஷயங்கள் அவர்கள் இப்படி பேரிட்டாங்க சொல்றாங்க. ஆனா இதுக்கு அவர்கள் ரொம்ப பிரயாசம் எடுக்கிறாங்க. நிறைய பைபிள் செமினரிஸ் கட்டுறாங்க, அவர்களுக்குள்ள காணப்படுகிற நல்ல அறிவுள்ள மனுஷங்க அதுக்காக நிறைய வால்யூம்ஸ் புத்தகங்கள் எழுதுறாங்க, அதுல அநேகரை பயிற்சி கொடுத்து அது மற்ற ஜனங்களுக்கு அதை போய் போதிக்கிறதுக்கு கூட அங்க அனுமதிக்கிறாங்க. இத அந்த அமைப்பு ரொம்ப வல்லமையா செய்யும் பொழுது ஜனங்களும் என்ன பண்றாங்க, இவர்களை தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களாக பார்த்து அப்போஸ்தலர்களுடைய வழி வந்தவர்களாக கருதி அவர்கள் என்னத்த சொல்றாங்களோ அந்த வேதத்தை போய் ஆராய்ந்து பார்க்காமலேயே அப்படியே கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கொள்றாங்க. சோ இது ரோமன் கத்தோலிசம் புராடஸ்டன்ட் சபைகளுக்குள்ள காலகாலமா நடக்கிறத சகோதரர் அங்க காண்பிக்கிறார். ஆனா அங்க வசனம் கூட கோட் பண்றார் பெரையா பட்டணத்தார் பத்தி. சோ பெரையா பட்டணத்தார் போல காரியங்கள் இப்படி இருக்குதான் அவங்க வசனத்தை போய் பார்க்காம என்ன பண்ணிடுறாங்க, இந்த சபைகள் அவர்கள் ஏற்படுத்தின அந்த செமினரிஸ் அதுல இருந்து பயிற்சி பெற்று வரக்கூடிய போதகர்கள் அவர்களை தேவனுடைய ஊழியர்களாக அப்போஸ்தலர்களுடைய பிரதிநிதிகளாக பார்த்து அவர்கள் சொல்லிட்டா அது சரிதான் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டு பைபிளுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லாம ஜனங்களுடைய அங்க நம்பிட்டு இருக்கணும். எல்லாம் பிரதர் சொல்லிட்டு வந்துட்டு இப்ப பாயிண்ட் அங்க வர, பட் நவ் ஹார்வெஸ்ட் ஆஃப் ஆல் தி சோயிங் ஹஸ் கம். இவர்கள் இப்படியாக அநீதியை விதைச்சாங்க இல்லைங்களா, அந்த அநீதியின் விளைச்சலுக்கு அந்த விதைப்புக்கெல்லாம் இப்ப ஒரு சரியான அறுவடையின் காலத்துக்கு அங்க வந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவர்களுக்குள்ள இப்போ பெரிய குழப்பம் அங்க போயிட்டு இருக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு தனித்தனி பெயர் சபையில கூட அந்த குழப்பம் அங்க பெருகி இருக்கிறத நம்ம அங்க பார்க்க முடியுது. பிரதர்கள் அவருடைய காலத்திலேயே அங்க இருக்கிட்ட, நம்மளுடைய காலத்துல நம்ம அப்ளை பண்ணி அங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமா அந்த குழப்பம் அந்த சபையை வழி நடத்தக்கூடிய போதக வகுப்பாருக்குள்ள அங்க இருக்கிறத நாம அங்க பார்க்கிறோம். ஆனா நியாயமா இந்த போதக வகுப்பார்த்தா என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறாங்கன்னா, தங்களுடைய ஸ்தானத்தை நியாயப்படுத்துவதற்கு எல்லா விதத்திலையும் போராட்டம் பண்ண வேண்டியவங்களா இருக்கிறாங்க. அவங்கள் மீது வரும் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்கணும், தாங்கள் செய்வதற்கு தேவ நீதி தான் என்பதை அவர்கள் நிரூபிக்கணும். சோ தங்கள் மீது வரக்கூடிய எல்லா ஆபத்துக்களுக்கும் தங்களையும் தங்கள் ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது அவங்க தான். ஆனா அவர்கள் முற்றிலும் இன்னைக்கு குழம்பி போய் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு தெளிவு இல்லை என்பது இன்னைக்கு அங்க நல்லாவே அங்க இருக்குது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதரா சகோதரிகளே. சோ இதுல மறுபடியும் சில பாயிண்ட்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்றார், அதை நான் ஸ்கிப் பண்றேன் சகோதர சகோதரிகளே. அதாவது அந்த அந்த ப்ரோட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன்ல இருந்த அந்த ஒரு அந்த ஆவி சுத்தமாவே இவங்களுக்கு இல்லாம இன்னைக்கு போயிருக்கு. சோ இவர்கள் நிச்சயமா அந்த அழிவுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் இன்னைக்கு அதிகமாக நாம் என்ன அவங்களை கவனிக்க முடியுதுன்னா, தே சீக் அ க்ளோசர் அஃபிலியேஷன் வித் அண்ட் இமிட்டேஷன் ஆஃப் த சர்ச் ஆஃப் ரோம். ஸோ இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் தங்களுடைய அந்த ஆவியை மறந்துட்டு விட்டுட்டு இன்னைக்கு கூடுமான மட்டும் ரோம சபைகளோடு தங்களை இணைத்து கொள்வதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க, அல்லது அந்த ரோம சபை போலவே செயல்படுவதற்கு முயற்சிக்கிறாங்க, அந்த ரோம சபைகளுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க, அந்த ரோம சபையினுடைய முறைகளை வரவேற்கிறாங்க, பிரைசர் மெத்தட்ஸ் இல்லாட்டி அதைய புகழ்ந்து தள்ளுறாங்க, அவளுடைய குற்றங்களை மறைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் அங்கே செய்து ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாம் செய்வதன் மூலம் அண்ட் இன் சோ டூயிங் பிகம் கன்ஃபெடரேட் வித் ஹர் இன் ஸ்பிரிட், ஆவியில அவளோட இணைஞ்சு கூட்டணி அங்க வைக்கிறாங்க. ஸோ இதுதான் அங்க நமக்கு அங்க சகோதரங்க காண்பிக்கலாம் இன்றைய அந்த சபைகளினுடைய அந்த நிலைமை. உலகத்தின் ஆவியை கூட அப்படியே அவர்கள் பிரதிபலிக்கிறாங்க. ஸோ ரோமா திருச்சபை எந்த அளவுக்கு தங்களுடைய பகட்டுத்தன்மைய, தங்களுடைய கட்டிடங்கள், தங்களுடைய வீணான செலவுகள், அது நிமித்தம் சபையார்கிட்ட திரும்ப திரும்ப என்ன சொல்லலாம், பெக்கிங்னா அந்த வார்த்தை நீங்களே சொன்னா நல்லா இருக்கும், அதனால நான் உங்ககிட்டயே சொல்லிட்டேன். சோ இந்த மாதிரி பகட்டான ஆடம்பரங்களான எல்லாம் செய்துட்டு அதுக்காக ஜனங்கள் கிட்ட திரும்ப திரும்ப இச்சை எடுக்கிறது இல்ல, அவங்க எப்படி செய்யறாங்களோ அதே வேலை இன்னைக்கு யாரும் செய்யறாங்க, இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகளும் செய்யறாங்கன்ட்டு சில கட்டடத்தை பத்தி சொல்ற, அது நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டுப்போம். சும்மா பிரதர் அங்க எடுக்கிறாரு அவங்களுடைய நாட்கள்ல எப்படி இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் கூட சில கட்டடங்கள் கட்டி எடுக்கிறாங்க, எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது. ஸோ அது எப்படி அந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை போலவே அவர்கள் செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறது கூட அங்க காமிக்கிறோம். அப்படி காண்பிச்சுட்டு கேள்வி கேட்கிறார், எந்த அளவுக்கு அவர்களை போலவே அவங்க இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ரோம திருச்சபையினுடைய அந்த விக்கிரக ஆராதனைக்கு இவர்களும் துணை போயிருக்கிறாங்க என்று அங்க சொல்றாரு. இது ரொம்ப நல்ல பாயிண்ட். What an endorsement, not only of the spirit of extravagant display, but also of the image worship of the Church of Rome. This is a nice thing. If we say that Vigraga Vanakam and Antichrist, who will we talk about? Roma, Catholic, Church. But the Protestants, they will not say all the things they will say. And the Pagatti, Adam Barathal, Matra, Avangadi, Avi, Avargal, Velipadithal. அந்த விக்கிரக ஆராதனையின் ஆவி கூட இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் இன்னைக்கு வெளிப்படுத்துவதாக அங்க சகோதரர் வந்து அங்க சொல்றார். இன்னும் நிறைய விஷயம் சொல்றார். இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஆடம்பரம் செய்யறாங்கன்ட்டு அவங்க பில்லி ஆர்ட்ஸ் ரூம் கூட சர்ச்ல வைக்கிறாங்க, இல்லாட்டி தேவையில்லாத அந்த நாடக மேடைகள் இல்லாட்டி திரையரங்குகள் கூட அமைத்து ஜனங்களுக்கு அதெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் சகோதரங்க காண்பிக்கிறார் சகோதர சகோதரிகள். இன்னைக்கு நான் உங்களுக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு ஜனங்களுக்கு அங்க நல்லா தெரியுது. சோ இப்படியாக அந்த ஒரு குழப்பமான நிலை இந்த யுகத்தின் ஆரம்பத்துல இருந்து எப்போ இந்த பெயர் சபை வழி விலைக்கு போக ஆரம்பிச்சுதோ சபை வழி விலகி போய் பெயர் சபை ஆரம்பிச்சுதோ, இப்போ இந்த போப் மார்க்கம் உருவாச்சோ, அப்ப இதெல்லாம் நடந்திருக்குது. அப்போ இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் உருவானாங்க, கொஞ்ச நாளைக்கு பிரகாசமா இருந்தாங்க, அப்புறம் அவங்களும் அதே பாதையில அங்க பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் அதிக வித்தியாசம் நம்ம பார்க்க முடியாது. ஆவியில செய்கையில கிரியைகள்ல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அதனால தான் சொல்றார், இந்த பாபிலோனின் சபை அமைப்புகள் கூட மிகுந்த ஒரு குழப்பத்துக்குள்ள, ஒரு நிலை இல்லாத அந்த தன்மைக்குள்ள அவர்கள் அங்க வந்து இருக்கிறாங்க என்று அங்க இருக்கிறோம் பாக்குறோம். நெக்ஸ்ட், தங்களுடைய நிலையை காப்பாற்றி கொள்ளுவதற்கு இவர்கள் திட்டம் தீட்டக்கூடியவங்களா கூட இருக்கிறாங்க. தங்களுடைய இந்த ஒரு செயல்பாடுகளாலேயே தங்களுடைய வயிறை நிரப்பி கொண்டு இருக்கிறதுனால தங்களுக்கு எந்த அழிவும் வந்து விடக்கூடாது என்பதுல கூட இந்த நாமினல் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்த பெயர் சபைகள் எப்படின்னா, ஒரு சின்ன இணை காமிக்கிறார், அந்த யூத யுகத்தின் முடிவுல அந்த பரிசெயர் சதுசெயர் செயர்கள் தங்களுடைய அதிகாரம் போயிடக்கூடாது என்பதுக்காக கூடி வந்து திட்டம் தீட்டி அங்க செயல்பட்டாங்களோ, சில உதாரணங்கள் காமிக்கிறார். யோவான் 11:47 வாசிங்க. யோவான்
11:48
4:15-18
அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம், எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும்
இதெல்லாம் வந்து அந்த யுகத்தின் முடிவில், அதாவது யூத யுகத்தின் முடிவுல அப்ப இருந்த அந்த மத அமைப்பு, அதனுடைய தலைவர்கள், அதனுடைய அநீதி ஊழல்களே, அது நிமித்தம் தங்களுடைய பதவி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு ஜாக்கிரதையா அவர்கள் செயல்பட்டாங்களோ, அதை பிரதர் காமிச்சு, அதே போல இன்னைக்கு இந்த 2000 வருஷம் இந்த 2000 வருஷத்தின் முடிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பயர் சபைகள், அந்த சபையினுடைய ஊழியர்கள் கூட இதே அளவில் இன்னைக்கு செயல்படுவதை நாம பார்க்க முடியும். சோ ஜனங்கள் விழிப்படைந்து தங்கள் மீது அவர்கள் தங்களை எதிர்த்தாங்கன்னா தங்களுடைய எல்லா ஆதாரமும் தங்களுடைய ஆதாரங்களும் போயிடுங்கிறத புரிஞ்சுட்டு, எப்படி அங்க பரிசெயர் சதுசெயர் செய்தாங்களோ அதே போல இவர்களும் அங்க செய்யறாங்க சொல்றாங்க. இப்படி இருந்ததுனால அவர்கள் அப்போதைய அந்த யுகத்தின் முடிவுல, சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்துல அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்துக்கு அவங்க கண் எப்படி குருடா இருந்துச்சோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம இங்க பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த போதகர்கள், இந்த சபையின் ஊழியர்கள் கூட இப்படி தங்களுடைய இருண்ட இருந்ததுனால இப்ப கூட வெளியா எடுக்கிற இந்த வெளிச்சத்துக்கு அவர்கள் கண்கள் எப்படியே இருக்குது, அங்க குருடாகவே இருக்கும். சோ இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, சகோதரர், இந்த பாடத்துல அந்த பாபிலோன் அதனுடைய மத ரீதியில பார்க்கும் போது அது குழந்தை போன நிலைமையில இருக்குங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க ஒரு முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் அங்க சொல்றாரு. சோ இதெல்லாம் பார்க்கிற ஜனங்கள் ஒரு மூணு குற்றங்களை இந்த அமைப்பின் மீது நல்லா காண்கிறாங்க. இந்த அமைப்பு சார்பில் ஒரு 3 மிகப்பெரிய தவறுகள் உலக ஜனங்களுக்கு தெளிவா இருக்குது என்று சொல்றாங்க. நான் மறுபடியும் இதை விளக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஜனங்கள் கவனிக்கும் போது, இந்த 2000 வருஷம் அந்த சரித்திரம், 2000 வருஷத்துல அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க மத்தியில வெளிப்பட்டுட்ட போலியான தேவ பக்தி போதனைகள், அவங்களுடைய தவறான நிலைப்பாடு எல்லாம் நம்ம ஜனங்கள் அறிந்து கொள்ளும் போது, ஒரு ஜனங்களே ஒரு தெளிவான ஒரு 3 குற்றங்களை இந்த அமைப்பு மேல கண்டுபிடிக்கிறாங்க என்று சொல்றார். அது ரொம்ப முக்கியம். The nominal Christian church is charged, number 1, அவர்கள் ஒரு முதல் குற்றச்சாட்டுக்குள் ஆகுறாங்க. என்ன குற்றம்னா, வித் இன்கன்சிஸ்டன்சி. இதுதான் அவர்கள் மீது இன்னைக்கு எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ளுகிற, அவர்கள் செய்கிற முதல் குற்றம், அல்லாட்டி அவங்க கிட்ட காணப்படுகிற முதல் குற்றம். இன்கன்சிஸ்டன்சி. என்னன்னா என்ன சொல்லலாம், நிலையில்லாத தன்மை. இதுல நிலையில்லா தன்மை, அவர்கள் விசுவாசம், அவங்களுடைய போதனைகள், அவங்களுடைய கிரியைகள். இந்த 2000 வருஷம் இந்த அமைப்பு செயல்பட்ட விதம் பார்க்கும் போது இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு பாபிலோனின் இந்த மத அமைப்புகள் செய்த 3 குற்றங்கள் தெளிவா தெரியுது. அதுல ஒரு குற்றம் என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்கள் தெளிவா என்னப்பா இது மத அமைப்பு, அவர்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி போதிக்கிறாங்க, பேசுறாங்க, பேசினது மாதிரி செய்யறது இல்ல, பேசினதுக்கு மாறாக செய்யறாங்க. இந்த அமைப்பை பற்றி நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா இந்த அமைப்பு எதுலையுமே ஒரு நிலையில்லாத தன்மையிலேயே நீடிச்சு நிக்கிறத ஜனங்கள் அங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ இது ஒரு மிக முக்கியமான குற்றம். சாதாரண ஜனங்கள் பார்வைக்கு இந்த மத அமைப்புகள் கிட்ட தெரியுது என்று நாம அங்க பாக்குறோம். இதுக்கு சில டயலாக்ஸ் எல்லாம் சகோதரர் அங்க கொடுக்கிறார், அது நம்ம பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அதுல ஒரு 2வது குற்றம் என்ன சொல்றாருன்னா, த சர்ச் நாமினல் இஸ் சார்ஜ். 2வது குற்றம் என்ன அவர்கள் மீது சாட்டப்படுதுன்னா, வித் மார்க்டு லேக் ஆஃப் தட் பைட்டி அண்ட் காட்லினஸ் விச் ஹி ப்ரொஃபஸஸ். அவர்களை சொல்லிக் கொள்ளுகிற, அவர்கள் பறைசாற்றுகிற அந்த ஒரு ஒரு தேவ பக்தி, அந்த ஒரு புனித தன்மை அவர்கள் கிட்ட இருக்குது என்று அவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த புனித தன்மையும் தேவ பக்தியும் உண்மையிலே அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கறது ஜனங்கள் ரொம்ப தெளிவாக அங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, நம்ம கவனிக்க வேண்டிய சில காரியங்கள். இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை ஜனங்கள் கூர்ந்து கவனிச்சு இந்த முடிவுக்கு வராங்க, இந்த அமைப்பு ஒரு நிலை இல்லாத அமைப்பு, நிலையான தன்மை எந்த ரீதியிலுமே அதுகிட்ட பார்க்க முடியல. அது மாறாக அது மாத்திரம் இல்லை, அவர்கள் தங்களை ரொம்ப புனிதமாகவும் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் கடவுளுக்கு உண்மையானவங்களாகவும் தங்களை காண்பிச்சு கொள்றாங்க. ஆனா அந்த ஒரு பயபக்தியும் அந்த ஒரு உண்மையும் அந்த ஒரு புனிதத்தன்மையும் அவங்க கிட்ட இல்லை என்பதை அவர்கள் அங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு கூட சகோதரர் கொஞ்சம் விளக்குறார். சோ இவர்களுடைய அந்த ஆடம்பரமான சபைகள்ல ஏழைகளுக்கு இடம் இல்லை, ஏழைகளுக்கு அங்கு கனம் முக்கியத்துவம் அங்க கொடுக்கறது இல்ல. ஆனா இவர்கள் செய்வது போலத்தான் இவங்களுடைய ஸ்தாபகர் செஞ்சாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் கர்த்தர் இயேசுவை போய் பார்க்கும் போது அவர் அப்படி அங்க செய்யவே இல்லை. சோ அவரு ஏழைகளுக்கு தான் சுவிசேஷம் அரிச்சிட்டாருன்னு வசனம் சொல்லுது. ஏழைகள் எப்போதும் உங்களிடத்துல இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஏழைகள் குறிச்சு அவர் பேசி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, சோ அவர்களே அவர்கள் அந்த நீங்க ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. இது மாதிரி போதனைகள் தான் இந்த சபைகளினுடைய ஸ்தாபனர் அதாவது கர்த்தர் இயேசு செய்திருக்கிறார். ஆனா இவங்க கிட்டயோ அது இல்ல அப்படின்றது எதையும் நிரூபிக்குதுன்னா, இவர்கள் கிட்ட உண்மையான அந்த புனிதமோ உண்மையான அந்த தெய்வீக தன்மையோ அங்க இல்லைங்கிறது கூட ஜனங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 3வது குற்றம் என்ன இந்த சபைகள் கிட்ட ஜனங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, the church nominal is charged with failure to accomplish what she has claimed to be her mission. இது ரொம்ப முக்கியமா கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சபைகள் கிட்ட ஜனங்கள் கண்டுபிடிச்ச 3வது குற்றம் என்னன்னா, தங்களுடைய நோக்கம் தங்களுடைய குறிக்கோள் என்று இந்த சபைகள் எதை சொல்லுச்சோ அந்த குறிக்கோளை அவர்கள் இதுவரைக்கும் அடையவில்லை என்பதை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த குறிக்கோளாக அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டு கன்வெர்ட் த வேர்ல்ட் டு கிறிஸ்டியானிட்டி. இப்போ இந்த சபைகள் ஜனங்கள் கிட்ட தங்களுடைய பிரதான நோக்கம் பிரதான குறிக்கோள் என்ன என்று சொல்லியிருக்கிறாங்கன்னா, கடந்த நாட்கள்ல உலகத்தையே கிறிஸ்துவுக்கு உள்ளாக கொண்டு வருவது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தா ஆரம்பத்தில் இருந்த அதே நிலைமை தான் கிட்டத்தட்ட அங்க இருக்குது. அப்ப இந்த சபைகள் சொல்லின தங்களுடைய குறிக்கோளை கூட அவர்கள் அடையாம அங்க அதுலயுமே அவர்கள் தோத்து போயிருக்கிறாங்க என்பதை கூட ஜனங்கள் இன்னைக்கு தெல்ல தெளிவாக அங்க புரிஞ்சிருக்கிறாங்க என்று சகோதரங்க அங்க காண்பிக்கிறாங்க. சோ இதோட நாம இன்னைக்கு நிறுத்துறோம். ஆனா பார்த்த விஷயங்களை கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம மனதுல புரிந்து வைத்துக் கொள்வோம். மகா நியாய சபை முன்பு பாபிலோன், பாபிலோனுடைய எல்லா விஷயங்களும் ஜனங்களுக்கு தேவன் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அதுல தேச ரீதியான குழப்பங்கள் வெட்ட வெளிச்சமா இருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தது மத ரீதியான குழப்பங்கள் கூட வெட்ட வெளிச்சமா இருக்கு. எப்படி மத ரீதியான குழப்பம் வெட்ட வெளிச்சமாது? கடந்த 2000 வருஷம் ஹிஸ்டரி எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹிஸ்டரி பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் தெளிவா ஒரு 3 முடிவுக்குள்ள வராங்க. இந்த அமைப்பு கிட்ட உண்மையிலேயே ஒரு நிலையான தன்மை இல்லை. இந்த அமைப்பு புனிதமானது கிடையாது. உண்மையிலேயே இது ஒரு தெய்வீக தன்மை கொண்ட அமைப்பு கிடையாது. நெக்ஸ்ட், இந்த அமைப்பு எதுக்காக இந்த பூமியில இருக்கிறோம் என்று அவங்க சொல்லிட்டாங்களோ அந்த நோக்கம் கூட இன்ன வரைக்கும் அந்த அமைப்பு கிட்ட அங்க நிறைவேறல. இந்த விஷயங்களை ஜனங்களாகவே புரிந்து கொள்ளும் அளவு புரிந்து கொண்டிருக்கிறாங்கன்னா இந்த அமைப்பினுடைய உண்மையான அந்த தன்மை அது குழப்பத்துக்குள்ள இருக்கிறது, நமக்கு கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது என்பதை சகோதரங்க சொல்லி முடிக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் சில டாபிக்ஸ் அங்க கண்டினியூ ஆகும். அது நம்ம அடுத்த வாரத்துல நாம அங்க பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.